நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். இனி செய்திகளை விரிவாக பார்ப்போம். பெர்த் மற்றும் கோல்டு கோஸ்ட் நகரங்களில் புதியவர்கள் எளிதாக குடியேறும் வகையில் நகரங்கள் எனும் பட்டியலில் இதுவரை இருந்து வந்த பெர்த் மற்றும் கோல்டு கோஸ்ட் நகரங்களை உள்ளூர் பகுதிகள் எனும் பட்டியலில் தாம் இணைப்பதாக குடிவரவுத்துறை அமைச்சர் டேவிட் கோல்மன் இன்று அறிவித்தார். சிட்னி, மெல்பர்ன் மற்றும் பிரிஸ்பேன் நகரங்களிலேயே அதிக மக்கள் குடியேறுவதால் அந்த போக்கை மாற்ற வேண்டும் என நோக்கில் இப்படியான மாற்றத்தை அரசு செய்வதாக அமைச்சர் கோல்மன் தமது முடிவை நியாயப்படுத்தினார். மேற்கு ஆஸ்திரேலிய மக்கள் அதை விரும்புவதாக அமைச்சர் குறிப்பிட்டார்.
Perth was classified as a regional location under the program until 2017, and so we're reinstating its regional status, and we've also had advocacy from the Gold Coast as well. And we do want to give people who settle outside of Sydney, Melbourne and Brisbane as many opportunities as possible to settle outside of those three places, because those three big cities are where the vast bulk of Australia's population growth is.
ஆனால் மேற்கு ஆஸ்திரேலிய மக்கள் இப்படியான மாற்றத்தை அரசிடம் வலியுறுத்தியதாக அரசிடம் ஆதாரம் உள்ளதா என்று எதிர்க்கட்சியான லேபர் கட்சியின் தலைவர் ஆந்தனி அல்பனீசி கேள்வி எழுப்பினார்.
Where's the evidence that the community lobbied to call Perth a regional town? Perth is a capital city. In the past, the government has excluded Perth from regional development funding.
அரசு கொண்டு வந்திருக்கும் மாற்றம் மூலம் மேற்கு ஆஸ்திரேலிய மாநில தலைநகர் பெர்த் மற்றும் குயின்ஸ்லாந்து மாநிலத்தின் பிரபல சுற்றுலா தளமான கோல்டு கோஸ்ட் ஆகிய நகரங்களில் புதியவர்கள் குடியேற விசா கிடைப்பது இதன் மூலம் எளிதாகிறது. புதிதாக நாட்டில் குடியேறும் மக்களை உள்ளூர் பகுதி, அதாவது ரீஜனல் ஏரியாஸுக்கு செல்லுமாறு ஊக்குவிக்க அரசு உள்ளூர் பகுதிகளுக்கான குடியேற்ற விசாக்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதாக அறிவித்துள்ளது. உள்ளூர் பகுதிகளில் குடியேற விருப்பம் தெரிவிப்போருக்கு வழங்கப்பட திட்டமிடப்பட்டிருக்கும் விசாக்களின் எண்ணிக்கையை 23,000-25,000 உயர்த்த தாம் அறிவிப்பதாக குடிவரவுத்துறை அமைச்சர் டேவிட் கால்மன் கூறினார். அரசின் முடிவை லேபர் கட்சி வரவேற்றுள்ளது. ஆனாலும் அரசு உள்ளூர் பகுதிகளில் வேலைவாய்ப்பை அதிகரிப்பது, கட்டுமானங்களை உருவாக்குவது என்று பல நடவடிக்கைகள் இறங்க வேண்டுமென்று எதிர்க்கட்சியான லேபர் கட்சியின் தலைவர் ஆந்தனி அல்பனீசி வலியுறுத்தினார். மேலும் கோயலிஷன் அரசின் தற்போதைய காலகட்டத்தில் மட்டுமே சுமார் 500,000 தற்காலிக விசா வழங்கப்பட்டுள்ளது என்றும், நாட்டில் இளைஞர்களுக்கு வேலை கிடைப்பது கடினமாக உள்ளது என்ற பின்னணியில் அரசு இதற்காக எதுவும் செய்யாமல் வெளிநாட்டு தொழிலாளர்களை இறக்குமதி செய்வதாக அல்பனீசி விமர்சித்தார்.
Temporary work visas issued under this government at the same time as we have significant youth unemployment rates and significant skill shortages. We need to match up the jobs that are available and will be available in coming years with giving Australians, whether they be young Australians taking their first job or whether they be older Australians being reskilled for those jobs.
உள்ளூர் பகுதிகளில் குடியேற விரும்புவோருக்கான விசாக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் அரசு அந்த பகுதிகளில் இயங்கும் பல்கலைக்கழகங்களில் படிக்கும் சர்வதேச மாணவர்கள் வேலை கிடைக்கும் வரை நாட்டில் தங்கியிருக்கும் கால அவகாசத்தையும் அதிகரிக்க திட்டமிட்டுள்ளது. இதனால் சர்வதேச மாணவர்கள் அதிக நாட்கள் உள்ளூர் பகுதிகளில் தங்கியிருக்க இயலும். அரசின் இந்த அறிவிப்பை மல்டி கல்ச்சுரல் யூத் அஃபேர்ஸ் நெட்ஒர்க் நியூ சவுத் வேல்ஸ் எனும் அமைப்பு வரவேற்றுள்ளது. ஆனாலும் சர்வதேச மாணவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளான வேலைவாய்ப்பின்மை, தங்கும் வசதியின்மை, குடும்ப வன்முறை, நிறவரி எனும் பல அம்சங்களை அரசு கருத்தில் கொண்டு அதிக ஆதரவு வழங்க வேண்டும் என்று இந்த அமைப்பின் அலெக்சாண்ட்ரா லாங் வலியுறுத்தினார்.
It would be fantastic to see international students supported to attend those universities. But again, I think there needs to be really good planning in place for this policy to be successful for those students. So, for example, thinking about having adequate housing and affordable housing for international students. Recently, we've had some challenges with racism and in some cases violence towards international students. So I think it's really important that we address those kinds of challenges.
நாட்டில் முதன்முறையாக வீடு வாங்குவோர் முதலில் தர வேண்டிய டெபாசிட் முன்பணம் தொடர்பாக அரசு உதவ முன் வந்துள்ளது. ஒருவர் வீடு வாங்கும்போது அவர் வங்கியிலிருந்து கடன் பெறும் முன்பு முன்பணமாக 10-20% வரை கட்ட வேண்டும் என்ற நடைமுறையால் பலரும் வீடு வாங்க இயலவில்லை என்ற பின்னணியில் இவர்கள் 5% முன்பணம் செலுத்தினால் போதுமானது என்ற திட்டத்தை அரசு அறிமுகம் செய்துள்ளது. இந்த திட்டம் கடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது கோயலிஷன் முன்வைத்த திட்டமாகும். இந்த திட்டத்தின்படி ஒவ்வொரு ஆண்டும் ஃபர்ஸ்ட் இன் பெஸ்ட் ட்ரஸ்ட் என்ற அடிப்படையில் முதலில் விண்ணப்பிக்கும் மற்றும் கடனை திருப்பி செலுத்தும் வலுகொண்ட 10,000 பேருக்கு அரசு உதவும் என்று ஃபெடரல் வீட்டு வசதித்துறை அமைச்சர் மைக்கேல் சுக்கர் கூறினார். இந்த வீட்டு கடனை பெறுவோர் முன்பணமாக 5% செலுத்த அரசு அவர்களின் சார்பில் வங்கிக்கு மீதி முன்பணம் செலுத்தும் என்பதாகும். சிட்னி மற்றும் மெல்பர்ன் நகரங்களில் வீட்டின் விலை ஏற்றத்தினால் முதன் முதலாக வீடு வாங்குகின்றவர்களுக்கு அது இயலாமற் போவதால் அரசு இந்த திட்டத்தை முன்னெடுப்பதாக அமைச்சர் சுக்கர் கூறினார்.
But in capital cities like Sydney, it's taking up to 10 years to get a deposit together. In Melbourne, up to 8 years to get a deposit together. And often, in a rising housing market, by the time you think you've got your deposit, you need even more than what you thought you needed. So the First Home Loan Deposit Scheme breaks that nexus. It enables first-time buyers to get into the market sooner, and we're working very closely with financial institutions and banks to make sure that this is as smooth as possible for first-time buyers from the 1st of January.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்திச் சுருள். நாட்டின் மிகப்பெரிய மாநிலமான நியூ சவுத்வேல்ஸ் மாநிலத்தில் போக்கே மெஷின் எனப்படும் எந்திரம் வழி ஆடப்படும் சூதாட்டம் மூலம் பப்ஸ் மற்றும் கிளப்ஸ் கீழக்கு விடுதிகள் கடந்த ஆண்டில் மட்டுமே வரலாறு காணாத அளவு $6.5 billion சம்பாதித்துள்ளன. இது முந்தைய ஆண்டுகளோடு ஒப்பிட்டால் 5.5% அதிகமாகும். மேலும் அருகாமை நாடான ஃபிஜி நாட்டின் மொத்த ஓராண்டு வருமானமே $6.6 billion தான் என்ற இந்த ஒப்பீட்டில் நியூ சவுத்வேல்ஸ் மாநிலத்தில் போக்கேர் மெஷின் வழியாக கீழிக்கை விடுதிகள் சம்பாதித்திருக்கும் கொழுத்த லாபம் ஒரு நாட்டின் வருமான அளவு உயர்ந்துள்ளது. நியூ சவுத்வேல்ஸ் மாநிலத்தில் போக்கே மெஷின் எனப்படும் இயந்திரங்களின் எண்ணிக்கையை குறைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஆனாலும் லாபம் கணிசமாக உயர்ந்துள்ளது. மொத்தமுள்ள 91,000 போக்கே மெஷின் வழியாக $6.5 billion லாபம் ஈட்டப்பட்டுள்ளது. கீழக்கு விடுதிகளில் சுமார் 67,00,000 பேர் சூதாடுவதாக கணக்கிடப்படுகிறது. இதற்கிடையில் தெற்கு ஆஸ்திரேலிய மாநிலத்தில் போக்கே மெஷின் எனப்படும் இயந்திரங்களில் சூதாடும்போது பணத்தாள்களை பயன்படுத்த முடியாது என்பது தற்போதைய சட்டமாகும். ஆனால் இந்த சட்டத்தை நீக்கிவிடுவது குறித்து தெற்கு ஆஸ்திரேலிய மாநில நாடாளுமன்றத்தில் அடுத்த வாரம் வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. இப்படியான மாற்றம் நடந்தால் அதனால் அதிகம் பாதிக்கப்படுவது இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து வரும் குடியேற்றவாசிகளாகவே இருப்பர் என்று சூதாட்டத்திற்கு அடிமையானவர்கள் மத்தியில் பணியாற்றும் சந்தானா ராவ் கூறினார்.
எஸ்பெஷலி மைக்ரன்ஸ் ஹூ ஹவ் கம் ஃப்ரம் கண்ட்ரீஸ் லைக் இந்தியா வேர் கேம்பிளிங் இஸ் நாட் ப்ரிவலண்ட் அண்ட் ஹென்ஸ் தெர் இஸ் நோ அவேர்னஸ் அபவுட் த ஹார்ம் தட் கேம்பிளிங் கேன் காஸ் இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அன் என்டர்டெயின்மெண்ட் and it is considered a very normalized activity when people come to Australia. They consider that is part of Australian culture and try to assimilate.
இனி இன்றைய நாணய மாற்றவரம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 68 அமெரிக்க சதங்கள், 123 இலங்கை ரூபாய் 34 சதங்கள், 48 இந்திய ரூபாய் 17 காசுகள், 93 சிங்கப்பூர் சதங்கள், 2.85 மலேசிய ரிங்கித். இனி SBS தமிழ் ஒலிபரப்பொலிக்கும் ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரங்களில் நாளை நிலவும் காலநிலையை பார்ப்போமே. பெர்த் மேகமூட்டமான காலநிலை 25 செல்சியஸ், அடலைடு வேளாண் காலநிலை 25 செல்சியஸ், மெல்பர்ன் தெளிவான காலநிலை 23 செல்சியஸ், ஹோபார்ட் மேகமூட்டமான காலநிலை 19 செல்சியஸ், கேன்பரா வேளாந்த காலநிலை 24 செல்சியஸ், சிட்னி அநேகமாக வேளாந்த காலநிலை 22 செல்சியஸ், பிரிஸ்பெயின் மேகமூட்டமான காலநிலை 27 செல்சியஸ், டார்வினி இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் 31 செல்சியஸ். இத்துடன் செய்திச் சுருள் நிறைவேறுகிறது.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.